السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم، إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة، ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون، نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மதுல் முஸ்தபா, அஹ்மதுல் முஜ்தபா, சையதுல் கௌனைன், ஹாத்தமுல் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும். புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன் அவாலுஹோ முழு மனித சமுதாயத்துடைய ஹிதாயத்துக்காக வேண்டி இறுதியான மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அந்த மார்க்கத்துடைய அடிப்படை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா குர்ஆனாக வச்சிருக்கிறான். அந்த குர்ஆன் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபாத்திஹால இருந்து சூரத்துல் கஹஃப்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வரும் வரை, அதே மாதிரி பின்னுக்கு இருந்து பார்த்தா சூரத்துல் நாஸ்ல இருந்து சூரத்துல் கஹஃப்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வரும் வரை, அந்த ஒரு வார்த்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹஃப்ல குர்ஆனுடைய நடு வார்த்தையாக வச்சிருக்கிறான். இன்றைய நாள் சூரத்துல் கஹஃப் ஓதினவங்க கூட நீங்க கவனம் செலுத்திருப்பீங்க. சூரத்துல் கஹஃப் ஓதி கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தை வரும், வலியத்தலத்தஃப். அந்த வலியத்தலத்தஃப் என்ற வார்த்தை போல்டு லெட்டர்ல கொஞ்சம் பெரிய ஃபாண்ட்ல தான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு தராசியை எடுத்து அந்த ஸ்கேல்ல ஒரு பக்கத்துல 100 கிராம், இன்னொரு பக்கத்துல 100 கிலோ, 100 கிராமுக்குரிய ஒரு பொருளை வச்சா அந்த தராசில நடுவுல ஒரு நீரில் இருக்கும், அது சரி நடு உச்சில இருக்கும், அதுதான் நடு. அதே மாதிரிதான் குர்ஆன்ல சூரத்துல் ஃபாத்திஹால இருந்து நடுவுல பார்த்தா வலியத்தலத்தஃப், சூரத்துல் நாஸ்ல இருந்து நடு வரக்காட்டையும் பார்த்தா வலியத்தலத்தஃப். குர்ஆனுடைய நடு வார்த்தை அந்த வேர்டு வந்து வலியத்தலத்தஃப். நாங்க இப்ப யோசிக்கணும், குர்ஆனுடைய நடு வார்த்தை வலியத்தலத்தஃப் என்ற வார்த்தையாக அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆல ஏன் வச்சார்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வலியத்தலத்தஃப் என்ற கருத்து நீங்க மிருதுவாக நடந்து போங்கோ என்ற கருத்து. லுத்துஃப் என்று சென்னா ரொம்ப மிருதுவானவர், சாஃப்டானவர். அல்லாஹுடைய சிஃபாத்களின் இன்றும் ஒரு சிஃபத் தான் லத்தீஃப். அதே மாதிரி ஹபீர். ஹபீர் என்று சென்னா உள்ளத்துல நடக்கக்கூடிய விடயங்களை அறியக்கூடியவன் ஹபீர். லத்தீஃப் என்று சென்னா எவ்வளோ மிருதுவாக நடந்து கொள்றான் என்றா உள்ளத்தில் ஒரு இடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் மிருதுவாக நடக்கிறது இருக்குது. இதுக்குதான் லத்தீஃப் என்று சொல்றது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆனுடைய நடு வார்த்தை வலியத்த லத்தஃப் என்று வச்சு முழு உம்மத்துக்கும் அல்லாஹ் படிச்சு தாரது என்னெண்டா, குர்ஆனுடைய நடு வார்த்தை வலியத்த லத்தஃப், உலகத்துல நீங்க ஒரு பேலன்ஸ் வாழ்க்கை வாழணுமாக இருந்தால் நீங்க ஒரு மிருதுவான மனிதனாக இருக்கிறது ஆக முக்கியம் என்பது அல்லாஹாக்கு சுபஹானஹும் வத்தல எடுத்து காட்டுறாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஒரு மனிதன் மிருதுவான மனிதனாக ஆகக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் அல்லாஹுடைய எல்லாம் ஹைர்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அடைகிறான். ஹதீஸ்தை தெளிவாக நபி அவங்க சொன்னாங்க, யாருக்கு மிருதுவான தன்மை இல்லையோ எல்லாம் ஹைர்களை விட்டும் அவர் மஹரூம் ஆகுவார், அவர் தடுக்கப்படுவார் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுடைய பர்சனல் லைஃப்ல எங்களுக்கிட்ட வரக்கூடிய வர வேண்டிய ஒரு முக்கியமான தன்மை தான் நாங்கள் ஒரு மிருதுவான மனிதனாக இருக்கிறத அல்லாஹ்வும் விரும்புறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் விரும்புறாங்க. ஹதீஸ்ல கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தின விஷயம்தான், மீசான்ல இருக்கக்கூடிய ஆக பாரமான அமல் நீங்க சொல்லக்கூடிய தஹஜ்ஜுத் அல்ல, இன்றைய நாள் ஜும்மாவுடைய தொழுகை அல்ல, அல்லது நாங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜோ ஜகாத்தோ அல்ல. மீசான் இருக்கக்கூடிய ஆக பாரமான அமல் தான் ஹுஸ்னுல் குல்க் வ தக்வல்லாஹ், அழகான பண்புகளும் அல்லாஹுடைய அச்சமும் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் அழகான பண்புள்ள ஒரு மனிதனாக ஆகக்கூடிய நேரத்தில் அவர்கிட்ட ஒரு மிருதுவான தன்மை, சாஃப்ட்னஸ் இருக்குதே, இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் மிருதுவான தன்மையோட வாழக்கூடிய நேரத்தில் ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான், யாரு சரி அவருக்கு அநியாயம் செஞ்சா அதை அவர் மன்னிக்கிறதும் ஆக முக்கியம், அதை மறைக்கிறதும் ஆக முக்கியம், அதை மறந்துடுறதும் ஆக முக்கியம். முதலாவது ஃபகீவ், நீங்க மன்னிச்சு போடுங்க. ரெண்டாவது நீங்க அதை மறைச்சிடுங்க, எல்லாத்துக்கும் போய் அந்த தவறை பத்தி சொல்ல போவானும். மூணாவது அதை உங்களோட சிஸ்டத்திலையும் டிலீட் பண்ணி என்டரை போடுங்க, ரீசைக்கிள்லையும் வச்சுக்கொள்ளவானும், அதை அப்படியே மறந்துடுங்க. இந்த மூணு தன்மை ஒரு மனிதன் கிட்ட வரக்கூடிய நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த மனிதன் அல்லாஹுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதனாக மாறுவார். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம்தான், இவர் எப்போ ஒரு தவறொன்று செய்வாரோ அந்த நேரத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தன்மை உள்ள ஒரு மனிதனாக இருக்கிறதும் ஆக முக்கியம். மன்னிப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கக்கூடிய சிஃபத்துள்ள ஒரு மனிதனாக இருக்கிறதும் ஆக முக்கியம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த சிஃபத்துள்ள ஒரு மனிதனாக இருந்தது மாத்திரமல்ல, சஹாபாக்களுக்கு மத்தியில இந்த சிஃபாத்களை உருவாக்கியும் காட்டினாங்க. எந்த அளவுக்கு என்றா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிலாஃபத்துடைய காலத்துல, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட கிலாஃபத்துடைய காலத்துல ஒரு நபர் வாரார் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்களோட மஷூரா செய்யறது. வந்துட்டு சொல்றாங்க, உமர், நான் இஸ்லாத்த தலூரத்துக்கு முன்னால எனக்கு கிடைச்ச மகள், அந்த மகளை நான் உயிரோட ஒரு கபரோண்ட தோண்டி புதைச்சிட்டேன். ஆனாலும் குடும்பத்தார்கள், அந்த காலத்துல ஜாஹிலியத்துடைய பழக்கம் உயிரோட புள்ளையில புதைச்சிடுவாங்க பெண் பிள்ளைகளை, ஆனா குடும்பமே சேர்ந்து அந்த புள்ளையே வெளியெடுத்துட்டாங்க. அதுக்கு பின்னால நானும் இஸ்லாத்துக்குள்ள வந்தேன், என் மகளும் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டா, ஆனா என்னுடைய மகள் அவ பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால அவ ஜினால விழுந்துட்டா, விபச்சாரத்தையும் செஞ்சிட்டா நிக்காஹுக்கு முன்னால. எனவே இஸ்லாத்துடைய சட்டம் என்ன, நிக்காஹ செஞ்சா நிக்காஹுக்கு முன்னால யாரெல்லாம் ஜினா செய்யறாங்களோ அது சரியான முறையில தெரிய வந்துச்சேன்டா அதுக்குரிய தண்டனை கொடுக்கப்படும். எனவே என்னுடைய மகளுக்கு அந்த ஹத்துகளும் அடிக்கப்பட்டுச்சு. என்னுடைய மகள் மென்டலி விழுந்துட்டா, எந்த அளவுக்கு என்ற சூசைட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு பேசிட்டா, ஆனா அவ சூசைட் பண்ண முன்னால நாங்க எப்படியோ அவ பாதுகாத்துட்டோம். அவ வெட்டி கொண்டா கழுத்த, ஆனா நாங்க எப்படியோ பாதுகாத்துட்டோம். ஆனா அதுக்கு பின்னால் என்னுடைய மகள் அவட வாழ்க்கையை மாறிட்டு, அவ தௌபா செஞ்சு அதுக்குரிய தண்டனை எல்லாம் கிடைச்சிட்டு அவ இப்போ ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்கிறா. இதெல்லாம் கேட்ட போறோ உமர் ரதி அல்லாஹும் அன்ஹங்களை கிட்ட சொல்றாங்க, உமர் அண்ணா வந்த காரணம் என்னண்டா, ஏண்ட மகள் ஏண்ட மகள் அவட வாழ்க்கைய அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டா, எத்தனையோ கல்யாணங்கள் பேசி வருது, இந்த நேரத்துல நான் இந்த பழைய ஹிஸ்டரி எல்லாம் செல்றது கட்டாயமா என்று கேட்டான். இதெல்லாம் செல்லணுமா? உமர் ரதி அல்லாஹும் அன்ஹும் அவங்க ஹலீஃபாவாக இருந்தாங்க, எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சொன்னாங்கிட்டார் சரி, ஹுதூதுக்குள்ள ஒரு விஷயம் என்று அதுக்குரிய தண்டனை எடுத்துட்டார், அவருடைய வாழ்க்கையை மாத்திட்டார். ஒரு மனிதன் சேஞ்ச் ஆகினத்துக்கு பின்னால் அவருடைய பழைய விஷயங்களை பேசுறது இருக்குதே, இது பொருத்தம் இல்ல. உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, لو اخبرت بشهني احدا لا اجعلنك نكالا لاهل الامصار. இந்த பெண்ணுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க யாருக்கு சரி சொன்னீங்கடா, முழு மதீனா வாசிகளுக்கும் முன்மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புல நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்பதாக வாப்பா பார்த்து உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க. بل انكحا ان كاهل عفيفه المسلمه. மாறாக ஒரு சேஸ்ட் உமன், ஒரு பத்தினியான ஒரு பெண்ணை எப்படி திருமணம் முடிச்சு கொடுப்பீங்களோ அதை போல திருமணம் முடிச்சு கொடுங்கோ. எந்த பாவத்தை அல்லாஹ்வே மன்னிச்சிட்டானோ, எந்த பாவத்திலிருந்து அவ தௌபா செஞ்சு வாழ்க்கையை மாத்திட்டாவோ, அதை மறுவ பகிரங்கப்படுத்த வேண்டிய தேவே இல்லை என்பதாக சொன்னான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, உம்மத்துல இந்த தன்மை வாரது ஆக முக்கியம். இன்சான் என்ற ரீதியில மக்கள் எங்களுக்கு அநியாயம் செய்வாங்க, தவறுகள் செய்வாங்க தான், ஆனா மன்னிக்க கூடிய அமைப்பு, அந்த தவறுகளை மறைக்க கூடிய அமைப்பு, அந்த தவறுகளை மறந்துடக்கூடிய அமைப்பு எங்களுக்கு இந்த வாரது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சஹாபாக்கள் கிட்ட இந்த தன்மை இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிப சஹாபி ஒரு சிறுவர் அனஸ் இப்னு மாலிக் பார்த்து நபி அவங்க சொல்றாங்க, யா புனையா இன் கதர்த அன் துஸ்பிஹ வ தும்சிய வ லைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல். என்னுடைய அருமை மகனே, காலையுடைய நேரத்துல மாலையுடைய நேரத்துல உன்னுடைய உள்ளத்துல யார பத்தியும் மனக்கசப்பு இல்லாம, யார பத்தியும் ஒரு கிரஜொண்டு இல்ல, யாரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, யாரோட நான் கோபம் இல்ல, இந்த முறையில உங்களுக்கு உங்களோட கல்ப மெயின்டைன் பண்ண ஏழுமெண்டா நபி அவங்க சொல்றாங்க. அனஸ் நீங்க அப்படி செய்யுங்க. அதுக்கு பிறகு சொன்னாங்க, யா புனைய வஜாலிக மின் சுன்னதி, என்னுடைய அருமை மகனே அனஸ், இந்த முறையில உங்களோட கல்ப மெயின்டைன் பண்றது இருக்குது, இது சுன்னத் என்பதாக சொன்னாங்க. ஏண்ட சுன்னத்? எனக்கு யாரோடும் கோபம் இல்ல, யாரோட மனஸ்தாபம் இல்ல. அதுக்கு பிறகு நபி அவங்க சொன்னாங்க, ஃபமன் அஹ்யா சுன்னதி ஃபகத் அஹப்பனி ஃபமன் அஹப்பனி கான மஈ ஃபில் ஜன்னா. யார் இந்த சுன்னத்தை ஹயாத் ஆக்குறாங்களோ, என்னோட மஹப்பத் வச்சுட்டாங்க, யார் மொஹப்பத் வச்சுட்டாங்களோ என்னோட சொர்க்கத்துல ஒன்றாக இருப்பாங்க என்பதாக சொன்னாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட உள்ளத்திலையும் நாங்க பார்க்கணும், பொறைக்கு பார்க்கவானம். இப்பே பாருங்க, உள்ளத்துல யாரோட எங்களுக்கு மனக்கசப்பு இருக்குது, யாரோட கோபமா இருக்கிறான், யாரோட எனக்கு டிஸ்பியூட் இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உள்ளத்துல பிரச்சனை இருக்குதா, அந்த நேரத்துல விளங்கிக்கோங்கோ, பல்புக்குரிய சுன்னத்தை நாங்க ஹயாத்தாக்கல. நாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சுன்னத் சொல்றோம், தஹஜ்ஜுத் சுன்னத், துஹா சுன்னத், மிஸ்வாக் சுன்னத், வலது காலம் உட்படுத்துறது சுன்னத், ஒவ்வொரு சுன்னத்களை சொல்றோம், ஏன் கல்புக்குரிய சுன்னத்களை யோசிக்காம இருக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளம் அப்படியா கொண்டது, சஹாபாக்களுக்கு படிச்சு தந்தது இதுதான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சமூக வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், நாங்க இந்த மிருதுவான தன்மையோட உலகத்துல வாழ்றது, மன்னிக்கிறது, மறைக்கிறது, மறந்துடுறது, தவறு செஞ்சா மன்னிப்ப கேட்கறது, இந்த சிஃபாத்கள் எங்களுக்கு கிட்ட இருக்கிறது ஆக முக்கியம். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய யுத்த நேரத்துல சஃப்களை நேராக்கி கொண்டிருக்கிறாங்க தொழுகைக்காக வேண்டி. ஒரு ஈட்டி ஒன்று கையில வச்சுக்கொண்டு, அரோ ஒன்று கையில வச்சுக்கொண்டு, இப்படி ஒவ்வொருத்தரை தள்ளி கொண்டு, சிலவங்களை இழுத்து கொண்டு, என் சஃப நேராக்குறாங்க. அந்த காலத்துல கோடு போட்டிருக்கல. இந்த நேரத்துல சவாத் இப்னு ஹஸியா என்று செல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க பின்னுக்கு போறதுக்காக வேண்டி ஈட்டியால் இப்படி தள்ளினாங்க. அவர் சொல்லிட்டார், யார் சொல்ல என்னைய நோவிச்சிட்டீங்க யார் சொல்லல்லா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களை நோவிச்சிட்டேனா அப்ப நீங்க எனக்கிட்ட அதே மாதிரி பழி வாங்குங்க, பிரச்சனை இல்ல, பிசாஸ் எடுங்க என்பதாக சொன்னார். அவர் சொன்னார், யார் சொல்லா நான் ஆடைகள் இல்லாம இருக்கிறேன், நீங்களும் அவரோட ஜுப்பாவை தூக்கணும் யார் சொல்லல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுப்பாவை தூக்குறாங்க, நோக்கம் அவரை நோவிக்கிறதல்ல, ஆனா நான் செஞ்ச செயலால் அவருக்கு நோவின உண்டாகிட்டு பரவாயில்ல, உங்களுக்கு பழி வாங்கணுமா வாங்குங்க, பிரச்சனை இல்ல, நான் மன்னிப்பு கேட்க தயார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுப்பாவ தூக்குறாங்க, அவர் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முஆனகா செய்றார், கெட்டி பிடிக்கிறார். நபி அவங்க கேக்குறாங்க, சவாத் இப்னு கஸியா பார்த்து, சவாத் என்ன செய்றீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், பத்ருடைய யுத்த களம் யா ரசூலல்லாஹ், போனா திரும்பி வருவோமா என்றது தெரியாது யா ரசூலல்லாஹ், உங்களுக்கிட்ட பழி வாங்குற நீயத்தே இல்ல யா ரசூலல்லாஹ், ஏண்ட கடைசி ஆசை என்னடா, ஏண்ட உடம்பு உங்களோட உடம்புல படணும் யா ரசூலல்லாஹ். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் என்றா, ஹபீபுடைய சிஃபத்தை பாருங்க, நோவின செய்யற நியத்தும் இல்ல, என்னையால தவறி உங்களுக்கு ஏதோ கஷ்டம் வந்துட்டா பழி வாங்குங்க, பிரச்சனை இல்ல, நான் அதுக்கும் தயார். எனவே இந்த சிஃபத் எங்களுக்கிட்ட வாரது இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே. ஆக முக்கியம், நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிற, நான் இவ்வளவு பெரிய பள்ளிகளை கட்டிருக்கிறேன், இவ்வளவு பெரிய ஹஜ்ஜிகளை செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு குடும்பங்களுக்கு உதவி செய்யறேன், இவ்வளவு தஹஜ்ஜு தொழுறன், இவ்வளவு விசுறு தொழுறன், அமல்களுடைய பக்கத்தை மட்டும் தான் யோசிக்கிறோம், அஹ்லாக்குடைய விஷயத்தை நாங்க யோசிக்காம இருக்கிறோம். எங்களை விட ஒரு சிறந்த மனிதன் அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு, ஒரு முக்கியமான சஹாபி. அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க எவ்வளவு முக்கியமான சஹாபி என்றா, பத்ருடைய சஹாபி, உஹதுடைய சஹாபி, ஹந்தக்குடைய சஹாபி, ஹுனைனுடைய சஹாபி, தபூக்குடைய சஹாபி, நபி அவங்கட காலத்துல எல்லா யுத்தங்கள்ல கலந்து கொண்டார், பைஅத்துர் ரிதுவான்லயும் கலந்து கொண்டார். பத்ரண்டாவே போதும், இஅமலு மாஷியத்தும் ஃபைன்னி கத் கஃபர்து லக்கும், நீங்க நினைச்ச மாதிரி உலகத்துல வாழுங்க, உங்களோட முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு. பத்ர் அவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி. உஹதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாளோண்ட தூக்கி கேட்டாங்க, இந்த வாளை எடுக்கிறதுக்கு யாரு தயார்? எத்தனையோ சஹாபாக்கள் கையை தூக்கினாங்க, சொன்னாங்க இந்த வாளுடைய ஹக்க நிறைவேற்ற யாரு தயார்? எல்லாம் சஹாபாக்கள் கையை போட்டாங்க, ரெண்டு மூணு பேர் தான் கையை தூக்கினாங்க. நபி அவங்க அபு துஜானாவுடைய கையில தான் கொடுத்தாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி, பைஅத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்டவர். குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாகவே சொல்றான், லக்கத ரழியல்லாஹு, நாங்க இந்த பைஅத்துர் ரிதுவான்ல கலந்து கொண்ட எல்லாத்தையும் பொறுந்து கொண்டோம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் ஒரு பக்கம், ஒரு சஹாபியாக இருக்கிறார், சஹாபி என்றாவே சொர்க்கவாதிதான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இந்த அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு நாள் நோயில இருக்கிறாங்க, நோய் விசாரிக்க ஒருத்தர் வரக்கூடிய நேரத்துல, யதஹல்ஹலு வஜுஹுஹு, இவருடைய முகம் பிரகாசமாக இருக்குது, சிரிச்சு கொண்டிருக்கிறார். வந்தவங்க கேட்டாங்க, நோயில இருக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க? சொன்னாங்க, நான் அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை ஆதரவு வைக்கிறேன் ரெண்டு அமல்களை வச்சு என்று சொன்னாங்க. ரெண்டு அமல், நாங்க என்ன சொல்லுவோம், அரே பத்ர் சுத்தியா இருக்கேன், பத்ர் சுத்தி எப்படியும் சொர்க்கத்தை இவருக்கு அல்லாஹ் கிட்ட கேட்கலும், இல்லாட்டி உஹத சுத்தி இருக்கேன், உஹதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இவரோட, அல்லது பைஅத்துர் ரிதுவான வச்சியா இருக்கேன், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அது ஒன்றும் தேவையில்லை, சஹாபிய வச்சு இவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஆனா அவர் சொல்றார், இல்ல இல்ல, நான் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கறது ரெண்டே ரெண்டு அமலை வச்சு, பத்ர வச்சு, உஹத வச்சு, ஹந்தக்க வச்சு அல்ல, நான் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கறது, நான் யாரோடையும், நன்றாக கேட்டுக்கோங்கோ, தேவையில்லாத விஷயங்களை பேசியே இல்லை என்பதா. ரெண்டாவது விஷயம், அதை விட முக்கியமான விஷயம் சொன்னாங்க, முஸ்லிம்களுடைய விஷயத்துல ஏண்ட உள்ளம் சலீமாக இருக்குது, சலாமத்தாக இருக்குது, யாரோடும் கோபம் இல்ல, யாரோட மனஸ்தாபம் இல்ல, இந்த அமல்களை வச்சுதான் அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறேன், பத்ர வச்சு, உஹத வச்சு, ஹந்தக்க வச்சு அல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே இந்த சிஃபாக்கள் எங்களுக்கிட்ட வரணுமா இல்லையா? எனவே உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல எனக்கும் சொல்றது லேசி, உங்களுக்கும் கேட்கறது லேசி, ஆனா இது செயல்ல கொண்டு வர்றது லேசான விஷயம் அல்ல. அதுக்கு உலமாக்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான், மக்களோட நலவுகளை பாருங்க, மக்களோட கெடுதிகளை மறந்துடுங்க. ஒரு மனிதனால தவறுகள் நடக்குதுதான், அவசரமாக அவருடைய நலவான பக்கங்களை பாருங்க, இந்த கெடுதிய மறந்துடுங்க. அதான் ஒரு பெரியார் சொல்றார், தாக தாக மத் கஹே சப தாக தார் ஹே பே தாக சிர்ஃப் ஏக் பர்வர்தகார் ஹே. குறை குறைந்து சொல்லிக்கொண்டே இருக்க வாரம், அவர்கிட்ட இந்த குறை, அவர்கிட்ட இவர்கிட்ட இந்த குறை, அப்படி சொல்லிக் கொண்டிருக்கவான. ஏனென்றா ஒவ்வொருத்தரும் குறவுள்ளவங்க தான். ஒரே ஒருத்தன் தான், அது பருவர்தகார், எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்க கூடிய அல்லாஹ் மாத்திரம் தான். எனவே ஒவ்வொரு மனிதன் கிட்ட கெடுதிகள் இருக்கும், ஆனா நலவுகளை பாருங்க, நலவுகளை பார்த்து கெடுதிகளை மறந்துடுங்க. இசுறு இருக்குது, இசுறு அத்தர் என்று சொல்லுவோம். இந்த இத்திர நாங்க மேல பூசினா சரியான வாசமாக இருக்கும், ஆனா ஒருத்தர் கொஞ்சம் விரலுக்கு எடுத்து நாக்குல வைக்கிறார், கசக்குது, சரியான கசப்பா இருக்குது என்று தூக்கி அத்தரை வீசினாரண்டா மடையனா இல்லையா? நலவ பாருங்க, வாசமா இருக்கு, கெடுதிய மறந்துடுங்க, நலவ வச்சு கிட்ட வச்சுக்கோங்க. ஹனி எடுக்கிறார், ஹனி தேன், தேன் எடுத்து வாயில வச்சா சுபஹான் அல்லாஹ் சரியான இனிப்பா இருக்குது. அதே தேன் எடுத்து மேல பூசினா எறும்புதான் வரும். இதுக்காக வேண்டி தேனை வீசுறதா? இல்ல இல்ல, நலவுக்காக வேண்டி கிட்ட வைங்க, கெடுதிய மறந்துடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதன் கிட்ட அல்லாஹ் நலவுகளை வச்சிருக்கிறான், கெடுதிகளை மறந்துடுங்க. இது ஒரு முக்கியமான உசூல், ஒரு ஃபண்டமெண்டல் டீச்சிங் இஸ்லாத்துல. நலவுகளை பார்த்து மக்களோட கெடுதிகளை மறந்துடுங்க. அதே மாதிரி சில நேரங்கள்ல சில விஷயங்கள் அல்லாஹுடைய கதிரோட சம்பந்தப்படுத்தி அந்த நேரத்துடைய பிரச்சனைய சமாளிங்க. சஹாபாக்களோட உள்ளங்கள் எவ்வளவு சுத்தம் என்று பாருங்க. இப்படி மனிதர்கள் உலகத்துல வாழ்ந்தாங்களா என்று ஆச்சரியமா இருக்குது. சல்மான் பாரிசி ரதி அல்லாஹு அன்ஹு, அவங்க அபு தர்தா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களோட ஒரு பிரயாணம் போறார். அந்த போகக்கூடிய நேரத்துல சல்மான் பாரிசி செல்றார். அபு தர்தா அங்க வீடு ஒன்று இருக்குது, அங்க ஒரு அழகான பெண் இருக்கிறதாக கேள்வி. நீங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட ஆண்களோட பேசி எனக்கு ப்ரொபோசல் ஒன்று செஞ்சு தாங்களே கல்யாணம் முடிக்கிறதுக்கு. அபு தர்தா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க போறாங்க. அந்த வீட்டுல போயிட்டு சல்மான் பாரிசிய பத்தி ரொம்ப புகழ்ந்து சொல்றார். அவர் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவர், நபி அவங்களோட ரொம்ப நெருக்கமானவர். இதெல்லா சம்பவங்களை சொல்லி கடைசிக்கு சொல்றாரு, சல்மான் பாரிசிக்கு இவங்களோட டாட்டரை கொடுத்தா நல்லா இருக்குமே. அவங்க எல்லாத்தையும் கேட்டு சொன்னாங்க, நல்ல விஷயம், எந்த குறையும் அவர்கிட்ட இல்ல. ஆனா அவரை விட எங்களோட டாட்டரை நாங்க உங்களுக்கு தாரோமே என்று செல்ல அவர் வீட்டுக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டே வெளியே வந்துட்டார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெளியே வாரார். அபு தர்தா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து சல்மான் பாரிசி கேட்கிறாரு, எப்படி விஷயம் நடந்துச்சு என்று. இவர் சொல்ல, எனக்கு உங்களோட பேசுறதுக்கே வெக்கமா இருக்குது. இவர் சொல்ல, இல்ல இல்ல, பிரச்சனை இல்ல, விஷயத்த சொல்லுங்க, நான் அவங்க நலவுகள் எல்லாம் சொன்னேன், ஆனா அவங்க உங்களே விட என்னைய விரும்பினாங்க, நான் கல்யாணம் முடிச்சுட்டே வந்துட்டேன் என்று சொல்லிட்டாங்க. உள்ளத்துல உண்மையை சொல்லுங்க, நானும் நீங்களும் அந்த இடத்துல இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, துவா கேட்போமா, பதுவா செய்வோமா? உண்ட கல்யாணம் என்றா தலாக்ல தான் முடியும், நீயும் ஒரு மனுஷனா, ஆக குறைஞ்சது நான் கொஞ்சம் கேட்டுட்டு வாரன்னு சரி சொல்லணுமா இல்லையா? இப்படி எல்லாம் இருக்க கூடாது உலகத்துல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இந்த ஒரு வார்த்தையும் வரல. எடுத்த உடனே சல்மான் பாரிசியுடைய பதில், அபுதர்தா நீங்க இல்ல வெக்கப்படணும், வெக்கப்படுறதற்கு தகுதியானவன் நான் தான், நான் தான் வெக்கப்படணும். ஏன் அல்லாஹ் உங்களுக்கு எழுதி இருக்கக்கூடிய பெண்ணை நான் கல்யாணம் முடிக்க முயற்சி செஞ்சிட்டேனே, எனக்கு வெக்கமா இருக்குது அபுதர்தா அவங்களோட பேசுறதுக்கு. நீங்க வெக்கப்பட வேண்டிய தேவையில்ல, நீங்க சந்தோஷமாக வாழுங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யோசிங்க, உள்ளங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கும், எவ்வளவு பாசிட்டிவ் திங்கிங் அவங்களுக்கு தெரிஞ்சு. எனவே இந்த அமைப்பில் ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதாக இருந்தா அவருடைய கல்பு எவ்வளோ எவ்வளோ மிருதுவானதாக இருக்கும். எனவே இந்த மிருதுவான தன்மை இருக்குது, இந்த மிருதுவான தன்மை எங்களோட வாழ்க்கையில நாங்க பல ரோல்ஸ்ல பல பணிகளை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் அதிகமானவங்க உம்மா வாப்பாக்கு மகனாக இருக்கிறீங்க, ஒரு மனைவிக்கு கணவனாக இருப்பீங்க, பிள்ளைகளுக்கு வாப்பாவாக இருப்பீங்க, ஒரு தொழில் ஒன்று செய்யறதாக இருந்தா ஒன்றோ எம்ப்ளாயி ஆக இருப்பீங்க அல்லது எம்ப்ளாயர் ஆக இருப்பீங்க, ஒரு நேபராக இருந்தா நீங்க அந்த நேபருக்கு நீங்க ஒரு நேபராக இருப்பீங்க. ஏதோ ஒரு ரோல் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எங்களோட வாழ்க்கையில இந்த ஒவ்வொரு ரோல்லையும் நாங்க மிருதுவான முறையில நடக்கிறது ஆக முக்கியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வரலாறு எடுத்து பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏனைய நபிமார்கள், அவங்களோட ஒவ்வொரு ரோல்லையும் ரொம்ப மிருதுவானவங்களாக இருந்தாங்க, ரொம்ப மிருதுவானவங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எவ்வளவு மிருதுவானவங்க. ஒரு வாப்பா ஆசர் என்று சொல்லக்கூடிய வாப்பா, மகன் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், வாப்பா ஷிர்க்ல உள்ளவர், குஃபர்ல உள்ளவர். நாங்க இந்த காலத்துல எங்கட வாப்பா, வாப்பா அந்த இயக்கத்தில் உள்ளவர், இந்த இயக்கத்தில் உள்ளவர். சரி, வாப்பா சொல்லுறார் இல்ல, வாப்பா ஹராத செய்யறார், என்னதான் இருந்தாலும் வாப்பாவோட ஷரியத் மிருதுவாக தான் நடக்க செல்லிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆசரண்டு சென்னா ஷிருக்ல உச்சகட்டம், சிலைகளை அவர் தான் செய்கிறார். ஆனா அந்த வாப்பாவோட இப்ராஹிம் அலைஹி சலாத் வஸ்ஸலாம் எல்லா நபிமார்களுடைய தந்தை, அவர் எப்படி அழகாக பேசுறார், யா அபதி யா அபதி லா தஅபுதி ஷைத்தான். ஏ என்னுடைய அருமை தந்தை, மை பிலவட் ஃபாதர், என்னுடைய இரக்கமான தந்தையே. ஆனா வாப்பா சொல்றார், லா அர்ஜு மன்னக, நான் உனக்கு கல்லால அடிப்பன், நான் உனையே விரட்டுவன். இவர் சொல்றார், வாப்பா நான் உங்களுக்கு இஸ்திகஃபார் செய்வன், உங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்பன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே சொஃப்ட்னஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் ஒரு மகன் வாப்பாவோட இவ்வளோ மிருதுவாக நடங்க என்பதாக ஷரியத் செல்லது, குர்ஆன் பேசுது. எவ்வளோ பெரிய தவறு செய்கிறார் வாப்பா, ஆனாலும் மகன் அவருடைய கேரக்டரை காட்டுறது ஆக முக்கியம். அதே மாதிரி தான் வாப்பா மகன்மார்களோட நடக்கக்கூடிய விஷயம். யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம், யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட 10 சகோதரர்மார்கள் பிளான் பண்ணி யூசுப் அலைஹி சலாத்து வஸ்ஸலாம் அவங்கள கொல்றதுக்காக வேண்டி கிணத்துக்குள்ள போட்டுட்டான். வேறொன்றுக்கும் இல்லை, கொல்றதுக்கு தான். ஆனா அல்லாஹ் ஏதோ பாதுகாத்துட்டான். வாப்பாக்கு வந்து 10 பேரும் பொய்யதான் சொல்றாங்க. வாப்பா மகனை தம்பிய ஒரு ஓனாய் வுல்ஃப் எடுத்துக்கொண்டு பேசிட்டு, பாருங்க அவருடைய ட்ரெஸ்ல ரத்தம் எல்லாம் கொணாந்திருக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாப்பாக்கு நல்ல தெரியும், பிளான் பண்ணி ஏதோ செஞ்சிட்டான். ஆனாலும் அந்த 10 புள்ளையலோட வாப்பா பேசக்கூடிய வார்த்தை, யா பனியா, குர்ஆன் சொல்லுது, யா பனியா மை பிலவட் சில்ட்ரன், என்னுடைய இரக்கமான மகன்மார்களே, அடே வா பொய்க்காரன், நீ எல்லாம் என்னமோ சூழ்ச்சி செஞ்சிருக்கிறாய், இல்ல இல்ல குர்ஆன்ல எங்கேயும் நீங்க காண மாட்டீங்க. இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், என்னுடைய கவலை, என்னுடைய கம்ப்ளைண்ட் நான் அல்லாஹ்க்கு தான் செல்வேன். இவங்களுக்கு ஒன்றுமே ஏசல்ல. இவ்வளவு தவறு செஞ்சு வரக்கூடிய மகன்மார்களை யோசிங்க, ஒரு தம்பிய பிளான் பண்ணி கொள்றாங்க, ஆனாலும் அந்த நேரத்திலேயும் இரக்கமாக பேசுறாங்க. நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட மகன் காஃபிராக இருக்கிறார், வாப்பன் நபியாக இருக்கிறார், ஆனா அந்த மகனை பார்த்து எவ்வளவு இரக்கமாக பேசுறார், யா பனி யா புனையா, என்னுடைய அருமை மகனே, கப்பல்ல ஏறிக்கோங்கோ. காஃபிர் மகனோட இவ்வளவு அஹ்லாக்கோட பேசுறார். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிவாயாத்களை பாருங்க, யா குலாம், ஏ என்னுடைய சிறுவனே, யா புனையா, ஏ அருமை மகனே, இந்த வார்த்தைகள் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சா. எனவே வாப்பா மகனோட அஹ்லாக்கோட நடந்து கொள்றது, மிருதுவாக நடந்து கொள்றது ஆக முக்கியம். கணவன் மனைவியாக இருந்தாலும், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்க்கையை பாருங்க. அஸருக்கு பின்னால 9 மனைவிமார்களையும் சந்திக்க கூடிய பழக்கம் இருந்துச்சு. ஒரே ஒரு மனைவியுடைய வீட்டில் தேனை தருவாங்க, அந்த தேன் ஹனி கையில போட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்த மனைவிமார்களுக்கு அது கொஞ்சம் விருப்பம் குறவு. அவங்க என்ன பிளான் பண்ணினாங்கண்டா, நாங்கள் பிளான் பண்ணி நபியா அவங்க வரக்குள்ள சொல்லுவோம், யாரசுல வாய் நாசம் அடிக்குது, திண்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போனா யாரசுல வாய் நாசம் அடிக்குது, நான் தேனை தவிர வேறொன்றும் செய்யலே, மறுவ போறாங்க, அடுத்த வீட்டுல சொல்றாங்க வாய் நாசம் அடிக்குது யார சொல்லல்லா. ஏதோ அவங்களோட ஆசை என்ன, நபி அவங்க அந்த இடத்துல தேனை குடிக்க கூடாது. ஹபீபும் இன்சான், மறைவான அறிவு ஹபீபுக்கு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சத்தியம் பண்ணி சொன்னாங்க, இதுக்கு பிறகு அந்த வீட்டுல நான் தேனே குடிக்க மாட்டேன். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத் இறக்குறான், லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக் தப்தகி மர்தாத அஸ்வாஜிக், மனைவிமார்களிட்ட பேச கேட்டு ஹலாலானதை நீங்க எப்படி ஹராம் ஆக்குவீங்க யா ரசூலல்லா. யோசிச்சு பாருங்க, கியாமத் வர காட்டும் இந்த ஆயத் இருக்க போகுது. மனைவிமார்கள் நடந்து கொண்ட முறையில ஹபீபுக்கு எவ்வளவு எம்பரசன் ஒன்று நடந்திருக்கு. ஆனாலும் ஒரு ரிவாயத்தை காட்டுங்க, நபி அவங்க வீட்டுக்கு பேசு மனைவிமார்களுக்கு ஏசினதாக, பாருங்க நீங்க எல்லாம் சூழ்ச்சி பண்ணி இப்படி பேச, நானும் இது இப்படி சொல்ல, அல்லாஹ் எனக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லியிருக்கிறான், கியாமத் வர காட்டும் இருக்க போகுது, வெட்கம் இல்லையா, நபியுடைய மனைவி தானே நீங்க, அப்படி ஒன்றுமே செல்லல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபி அவங்க ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. சரி, பெண்கள் என்ன அப்படிதான், மஹப்பத்துல அப்படி செஞ்சிருப்பாங்க. இப்படி பாசிட்டிவ் ஒரு பக்கத்தை பார்த்தாங்களே தவிர, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப மிருதுவாக நடந்தாங்க, நெகட்டிவா பார்க்கல. அதே மாதிரி தான் மனைவிமார்களோட விஷயத்திலையும் ஹபீபுடைய ஹதீஸ் தெளிவாகவே வருவது. சொர்க்கத்துக்குரிய பெண்ணுடைய அடையாளம் என்னென்றா, இதா ஹதிபத் உசிஇ இலைஹா அவ ஹதிப ஜௌஜுஹா,
கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒரு டிஸ்பியூட் பேசிட்டு ஒரு பிரச்சனை வந்துட்டு கணவன்ட தான் தவறு, ஆனாலும் மனைவி கணவன்ட கைய புடிச்சி ஹாதிஹி யதி ஃபி யதிக் லா அக்தஹிலு பிஹம்லின் ஹத்தா தர்தா, நீங்க என்னை பொறுந்து கொள்ளாத வரை நான் சுருமா பூசி நிம்மதியா தூங்க மாட்டேன், அல்லாஹ்காக வேண்டி மன்னிங்க என்று மன்னிப்பு கேட்கக்கூடிய பெண் சொர்க்கத்துக்குரிய பெண் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. எனவே ஒரு மனைவி கணவனோட ரொம்ப மிருதுவாக நடக்கிறது, இதை தான் ஷரியத்தும் சொல்லுது. அதே மாதிரி தான் எம்ப்ளாயியோட எம்ப்ளாயர்வாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே யோசிச்சு பாருங்க, அபு தாவூதுல வரக்கூடிய ரிவாயத், ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, யார் சூலல்லா என்னுடைய அடிமைகள் அதிகமான தவறுகளை செய்யறாங்க, நான் இவங்களோட எப்படி நடந்து கொள்றது யார் சூழல்லா? அடிமை என்று சொன்னா ஸ்லேவ், சர்வன்ட்டை விட ஸ்டாஃபை விட அல்லது ஏண்ட கூலிக்காரனை விட அந்தஸ்து குறைஞ்சவங்க தான் யாரு? ஸ்லேவ் என்று சொன்னா. அந்த காலத்துல வியாபார பொருட்களை போல பஜார்ல வாங்கலும் விற்கலும் ஸ்லேவ். இந்த ஸ்லேவுடைய விஷயத்த சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க, யார் சூழல்லா தவறு செய்யறாங்க எப்படி நடந்து கொள்றது? நபி அவங்க பதில் கொடுக்கல, ரெண்டாம் தரக்க கேட்கிறாங்க பதில் கொடுக்கல, மூணாம் தரக்க சொல்ல போல நபி அவங்க சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு 70 தரக்க தவறு செஞ்சாலும் அதை மன்னிச்சிடுங்க என்பதா, 70 டைம்ஸ் அதை நீங்க ரெக்டிஃபை பண்ணுங்க. ஆனா ஏச அடிக்க இல்ல 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 இல்ல, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த அளவுக்கு அழகான பண்புகளை சஹாபாக்களுக்கு படிச்சு தந்தான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நாங்களும் எங்களோட வாழ்க்கையில இந்த சிஃபாத் எங்கட எந்த ரோலாக இருந்தாலும் சரி, வாப்பா அல்லது மகன் அல்லது சகோதரர் அல்லது நாங்க கணவனுக்கு மனைவிக்கு கணவனாக இருக்கிறான், நேபராக இருக்கிறோம் அல்லது எம்ப்ளாயியாக இருக்கிறோம் எம்ப்ளாயராக இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது வலிய சலத்தப், மிருதுவான முறையில நீங்க வாழுங்க. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அந்த சிஃபாத்களை வச்சு எங்களுக்கு அல்லாஹ் பெரிய பெரிய அந்தஸ்துகளை தருவான். எனவே ஒவ்வொரு கிழமை ஜும்மாக்கு வாரது நோக்கம் அல்ல, நோக்கமே என்ன எங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றது தான். எனவே எங்களோட உள்ளத்திலையும் அந்த ஹபீபுடைய அந்த முக்கியமான சுன்னத் உள்ளத்துல யாரோட மனக்கசப்பு இல்லாத முறையில இந்த உள்ளத்தை மெயின்டைன் பண்ண ஏழும் என்றா வல்லாஹ செல்றேன், அந்த ஒன்று சில நேரத்துக்கு ரப்புல் ஆலமீன் எங்களை கபூல் பண்றதுக்கு ஒரு காரணமாக அமையும். எனவே எல்லாத்தோடும் சந்தோஷமாக நடந்து கொள்றது, ரொம்ப இரக்கமாக நடந்து கொள்றது, குர்ஆன் எந்த அளவுக்கு என்றா அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் ஆகப்பெரிய ரப் என்று சொல்லக்கூடிய மூசா ஃபிரௌனுடைய விஷயத்திலேயும் அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மூசாவுக்கு செல்றார், ஏ மூசா நீங்க ஃபிரௌனை சந்திக்க போனா வகூலா லஹு கௌலன் லைனா, அந்த ஃபிரௌனோட ரொம்ப மிருதுவான முறையில பேசுங்க. காஃபிர் நான் தான் அல்லாஹ் நான் தான் ரப் என்று சொல்லக்கூடிய ஃபிரௌனுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் மூசா மிருதுவாக நடந்துக்கோங்க, சாஃப்டாக பேசுங்க, அவரே சுவார்தா நீ ஏச போவானும், நீ இரக்கமாக பேசுங்க, நாங்க உங்களோட இருக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, குஃபுர் இஸ்லாம் இப்படியா கொண்ட நிலைமையிலையும் இஸ்லாம் மிருதுவான தன்மையோட நடந்து கொள்ள சொன்னா முஸ்லிம்களுக்கு மத்தியில நாங்க எவ்வளவு மிருதுவாக நடக்கணும். எனவே சோசியல் லைஃப் என்று வரக்கூடிய நேரத்துல எந்த அளவுக்கு இந்த தன்மைங்களுக்கு இருக்குமோ நிச்சயமாக ஒரு நாளும் அது நெகட்டிவாக ஆகாது, அல்லாஹ் அதுல பாசிட்டிவ் ரிசல்ட்டை தான் தருவான். எப்ப நாங்க இந்த சிஃபாத்களை இப்பே நாங்க யார்ல யார் யாரெல்லாம் தவறு செஞ்சிட்டாங்களோ நான் மன்னிப்பு கொடுக்கறதுக்கும் தயார், யார் யாருக்கெல்லாம் நான் தவறு செஞ்சேனோ அவங்களுக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கும் தயார் என்ற பாலிசியை உண்டாக்கி கொள்வோமோ அல்லாஹ் நிச்சயமாக அதை வச்சு எங்களோட வாழ்க்கையில பல மாற்றங்களை உண்டாக்குவான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவானாக. வாஹிரு தாவான் அலஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.